வணக்கம் தந்தை டேவிட்.
வணக்கம் சகோதரி அவர்களே.
முதலில் எம் நேயர்கள் சார்பில் தங்களுக்கு எங்களது பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம். தங்களது இந்த முனைவர் பட்ட ஆராய்ச்சிக்கென இந்த தலைப்பை எடுத்ததற்கான காரணம் என்ன?
தங்களின் பாராட்டுகளுக்கு நன்றி. திரைப்படம் என்ற ஒரு இந்த பெரிய தொழிற்சாலை ஐரோப்பிய நாட்டிலே திரைப்படம் முதல் முதலாக வெளியிட்ட காலங்களிலிருந்து இந்தியாவிலும் இது அடியெடுத்து வைத்திருக்கின்ற ஒரு வரலாற்று உண்மை நிறைய பேருக்கு தெரிவதில்லை. 1896 இந்தியாவிற்கு திரைப்படம் வந்துவிட்டது. ஏறக்குறைய 1900 தமிழகத்திலும் வந்துவிட்டது. ஏறக்குறைய 1916 தமிழகத்திலே முதல் திரைப்படம் ஊமை திரைப்படம் என்று சொல்வார்கள், அந்த திரைப்படம் வெளியிடப்பட்டது. 1931 பேசும் திரைப்படம் தமிழிலே வெளிவந்திருக்கிறது. இந்த வரலாற்று பின்னணிகளை பார்க்கின்ற பொழுது தமிழ் திரையுலகத்திற்கும் ஒரு மிக அற்புதமான ஆழமான ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. ஆனால் இந்த திரையுலகத்திலே தமிழ் திரையுலகத்தை பற்றிய படிப்பு ஆராய்ச்சிகள் மிக குறைவாக இருந்திருக்கிறது. ஆனால் ஒரு சில மானுடவியல் அறிஞர்கள், ஒரு சில சமுதாய விழிப்புணர்வு அறிஞர்கள் எல்லாம் தமிழ் திரைப்பட பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார்கள், குறிப்பாக அரசியல். அதே சமயத்தில் நேயர்கள் சங்கம் இவைகளை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இதை பற்றி நான் அதிகமாக புத்தகங்கள் வாசித்தேன், குறிப்பாக தமிழ் திரைப்படத்தினை வரலாற்று ஆசிரியர்களாக அதை பற்றி ஆராய்ச்சி செய்வர்களை பற்றி புத்தகங்கள், குறிப்பாக திருவாளர் தியோடோர் பாஸ்கர் அவர்கள், திருவாளர் அறந்தை மணியன் அவர்களை பற்றியெல்லாம் நான் புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது, இந்திய திரைப்படமும் சரி தமிழ் திரைப்படமும் சரி, தொடக்க காலத்திலே இந்த திரைப்படம் நாடக வடிவத்தில் இருந்த ஒரு சில ராமாயணம், மகாபாரதம், இலக்கியம் இவைகளிலிருந்து கதைகளை எடுத்து தான் திரைப்படம் வளர்ந்திருக்கிறது. குறிப்பாக 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் வரைக்கும் தமிழ் திரைப்படங்களிலே முழுமையாக ஏறக்குறைய 99% என்று சொல்லலாம், இந்த வரலாற்று அறிஞர்களுடைய புத்தகங்களில் காண கிடைக்கின்ற பொழுது, இந்த மாதிரியான மதம் சம்பந்தப்பட்ட கதைகள், கற்பனை கதைகள், இலக்கிய கதைகள், ராமாயணம், மகாபாரதம் இவைகளிலிருந்து தான் இருக்கக்கூடிய கதைகளெல்லாம் எடுத்து திரைப்படம் கதைகளாக வடிவமைப்பு செய்திருக்கிறார்கள். திரைக்கதைகள் இவைகளை சார்ந்து இருக்கின்றன. பிறகு கூட ஏறக்குறைய 1971 நிறைய பக்தி படங்கள் வந்திருக்கின்றன. குறிப்பாக மாரியம்மன் திரைப்படம் முதல் முதலாக 1971 நம்ம வீட்டு தெய்வம் என்று வந்திருக்கிறது. அதிலிருந்து நிறைய ஆண்டுக்கு ஒரு 1, 2, 3 என்று மாரியம்மனுடைய திரைப்படங்கள், ஐயப்ப பக்தி திரைப்படங்கள், முருக பக்தி திரைப்படங்கள், கத்தோலிக்க மறையிலும் ஒரு அன்னை வேளாங்கண்ணி, வில்லியனூர் மாதா, குழந்தை இயேசு, புனித அந்தோணியார் என்று ஒரு சில பக்தி திரைப்படங்கள் முஸ்லீம் மதத்தில் அதிகமாக காண கிடைக்கவில்லை. இவ்வாறு நிறைய திரைப்படங்கள் மதத்தையும் மத போதனைகளையும் பக்தி முயற்சிகளையும் அதிகமாக கண்கொண்டு வந்திருப்பதை நான் கண்டபொழுதுதான், ஏன் தமிழ் சமுதாயம் பார்க்கின்ற பொழுது அதிகமாக பக்தி அந்த மார்க்கம் கொண்டவர்கள் தமிழர்கள், தங்களுடைய உள்ளத்திலே அதிகமாக இந்த விதமான உணர்வு கொண்டவர்கள், பக்தி உணர்வு கொண்டவர்கள். எனவே பக்தி முயற்சிகள், வெகுஜன வழிபாடு, மக்கள் வழிபாடும் திரைப்படமும் எவ்வாறு தமிழ் திரைப்படத்தில் இந்த மக்களுடைய வழிபாடுகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நான் ஆராய்ச்சி செய்ய நான் ஆசைப்பட்டேன். குறிப்பாக மக்கள் வழிபாடு என்று சொன்னால் கிராமங்களில்தான் இது அதிகமாக பார்க்க முடியும். இந்த கிராமத்தை தமிழ் சினிமாவிற்கு அப்பட்டமாக உள்ளபடி மக்களுக்கு வெளிக்கொண்டு வந்த முதல் இயக்குனர் பாரதி ராஜா என்று எல்லோருக்கும் தெரியும். எனவே தான் அவருடைய திரைப்படத்தை ஒரு சிறப்பான கண்ணோட்டமாக அவருடைய 2வது திரைப்படமாகிய கிழக்கே போகும் ரயில், ஏறக்குறைய அதற்கடுத்து ஒரு 10 ஆண்டுகள் கழித்து 1987 வேதம் புதிது என்ற திரைப்படம் மிகவும் அதிகமாக விமர்சிக்கப்பட்ட ஒரு திரைப்படம். எனவே இந்த 2 திரைப்படங்களையும் நான் ஒரு ஆராய்ச்சி செய்து இந்த படங்களிலே எவ்வாறு அவர் தன்னுடைய இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நான் ஆராய்ச்சி செய்தேன்.
இந்த ஆராய்ச்சியில் தாங்கள் கண்டறிந்த முடிவுகள் என்ன, உண்மைகள் என்ன?
குறிப்பாக இது நான் ஒரு முடிவுகள் என்று நான் சொல்ல மாட்டேன், இது ஒரு தொடக்கம் என்று தான் நான் சொல்லுவேன். இது ஒரு தமிழ் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நிறைய படித்திருக்கிறோம். அதிகமாக அரசியல் பிரமுகர்கள் தமிழ் திரை இன்றைக்கு தமிழக அரசியலே தமிழ் சினிமாவிலிருந்து ஒன்றுக்கொன்று இணைந்தது, அதிகமான நெருக்கமான உறவு கொண்டது. இதை பற்றி நிறைய படித்திருக்கிறார்கள் என்று நான் ஏற்க சொல்லியிருக்கிறேன். ஆனால் இந்த பகுதியிலே தமிழ் சினிமா மக்களை அதிகமாக அன்றும் சரி இன்றும் சரி தமிழ் சினிமாவிலிருந்து வரக்கூடிய பிரமுகர்களும் சரி, தமிழ் சினிமாவில் வரக்கூடிய கருத்தாக்கங்களும் சரி, மக்கள் மத்தியிலே அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி செய்திருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதிகமாக மக்களை இன்றைக்கு உள்வாங்குவதற்கோ, மக்களை கவர்வதற்கோ, மக்களை வந்து ஒருமுகப்படுத்துவதற்கோ நிறைய விதத்திலே ஜாதி இல்லாத ஒரு சமுதாயம், மத வேறுபாடுகள் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள். நான் படித்த புத்தகங்களில் ஒரு சில என்னுடைய அந்த அறிஞர் பற்றி எனக்கு அவருடைய பெயர் எனக்கு இப்போதைக்கு ஞாபகத்தில் இல்லை. அவர் சொன்னார், தமிழ் திரைப்படம் ஒன்றுதான் ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் ஒரே கொட்டகையின் கீழ் அத்தனை மக்களையும் ஒன்று கூட ஒரே இடத்தில் அமர வைத்து ஒரு கருத்தை பார்க்க வைத்ததற்கு அந்த முயற்சியில் வெற்றி கண்டது தமிழ் சினிமா தான் என்று சொல்கிறார். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது மக்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த உணர்வுகளை, இந்த பக்தி உணர்வுகளை நல்ல விதத்திலே அவர்கள் கொண்டு செல்ல, அதை பற்றி அவர்கள் சரியான அர்த்தங்களோடு இவைகளை பின்பற்ற, இந்த தமிழ் சினிமாவை நாம் ஏன் பயன்படுத்தக்கூடாது? ஏனென்றால் மக்கள் மத்தியிலே அதிகமாக படித்தவர்கள், படிக்காதவர்கள், பாமரர்கள், கிராமப்புறத்தில் அனைவரும் ஒருமுக இன்றைக்கு வரைக்கும் தொலைக்காட்சி வந்திருந்தாலும் தமிழ் சினிமா அதிகமாக அதனுடைய பாதிப்பு மிக குறைந்து விடவில்லை என்று நாம் கண்டிப்பாக சொல்ல முடியும். எனவே இந்த தமிழ் சினிமா வழியாக பாரதி ராஜா அவர்களை பற்றி நான் பார்க்கின்ற பொழுது, வாசித்த பொழுதும், திரைப்படங்களை பார்க்கின்ற பொழுதும் மக்களிடத்திலே அவருடைய வழிபாட்டு முறைகள், அவருடைய நம்பிக்கைகள், அந்த மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே செய்த ஒரு சில பக்தி முயற்சிகள், இவைகளை அவர் எந்தவித கூடுமானவரை அதை மாறுபடுத்தாமல் அவைகளை அப்பட்டமாக அந்த திரைப்படங்களை வெளிப்படுத்தி அதிலேயே அந்த பழக்க முயற்சிகள், அந்த நம்பிக்கை முயற்சிகளிலே இருந்த குறைபாடுகளை அவர் சுட்டி காட்டினார். அது சரியா சரியில்லையா, இதில் மனிதநேயம் இருக்கிறதா இல்லையா, இந்த முயற்சிகள் தேவையா தேவையில்லையா, இவைகளிலே இந்த நம்பிக்கை வந்து உண்மையிலேயே வந்து மூட நம்பிக்கையா இல்லையா என்பதை கேள்விகளை மக்களிடத்தில் எழுப்பியிருக்கிறார். அவர் எந்த விதமான ஒரு இதை நீங்கள் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று யாருக்கும் அவர் அறிவுரை சொல்லவில்லை. மாறாக நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இந்த திரைப்படங்களிலே பொதுவாக அவருடைய கிராம திரைப்படங்கள் அத்தனையும் இந்த கலாச்சாரம், வழிபாடு, நம்பிக்கை இவைகளுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய கருத்துக்களை அவர் உள்வாங்கி அதை ஒரு திரைக்கதையாக அமைத்து அதன் வழியாக நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இந்த கேள்விகளுக்கு ஒவ்வொருவரும் அவனுடைய சூழ்நிலைக்கேற்ப பதில் கண்டுபிடித்து அவனுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய முயற்சி. எனவே என்னுடைய இந்த ஆராய்ச்சியும் சரி, இன்னும் வருங்கால காலத்திலே என்னுடைய பணியிலும் சரி, அதே மாதிரிதான் இந்த கருத்துக்களை மக்களிடத்திலே திரைப்படத்தின் வழியாகவோ, சிறு திரையின் வழியாகவோ, அல்லது வேற ஊடகங்களின் வழியாகவோ சமுதாயத்திலே காண கிடக்கக்கூடிய நிதர்சனங்களை மக்கள் மத்தியிலே கொணர்ந்து அவர்களை சிந்திக்க வைக்க வேண்டும். குறிப்பாக பக்தி முயற்சிகள் இவைகளை பற்றி நடைமுறை வாழ்க்கையிலே கொணர வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த சிறிய முயற்சி.